தஞ்சிரத்தே வலிது திருவடியிரண்டோ வழுக்கின்றி தஞ்சிரத்தே வலிது திருவடியிரண்டோ வைத்திட்டானை ஒழுக்கொன்றும் நாலாயிரம் அடி மேற்பல அடி வைத்து ஓதினானை இழுக்கொன்றும் இல்லாத ஏற்றானை நரிப்பரி மீது ஏற்றினானை கழுக்குன்றத்து அறிவிரமர் காணானை கண்டானை கருத்துள் வைப்பாயிடு கொன்றும் இல்ல ஏற்றானை நரிப்பரி மீது ஏற்றினானை கழுக்குன்றத்து அறிவிரமர் காணானை கண்டானை கருத்துள் வைப்பா
அருட்கடலாகிய கடம்பவனேசுவருடைய பெருங்கருணையினாலே
இந்த சிவ தர்மோத்தரத்திலே சிவஞான இயல் பற்றி, சிவஞான யோக இயல் பற்றி இப்பொழுது விரிவுரை தொடங்க எண்ணுகிறேன். சிவஞானத்தை பெற வேண்டுங்கிற எண்ணம் எங்கேயோ சில ஆன்மாக்களுக்கு தான் இருக்கு. மற்ற உலகப் பொருளை பெற வேண்டுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. உலகப் பொருளை யாராவது வேண்டான்னு சொல்ற ஆளு கிடையாது. எல்லாவற்றையும் திறந்து விட்டு போகிறவனும், வெளியில திறந்து விட்டு போகிறேன்றவனும் அங்க போய் பணத்தை சம்பாரிச்சு பேங்களை போடுறான். அதனாலே வந்து உலகப் பொருள்களை வேண்டாம் என்று சொல்லுகிறவன் கிடையாது, விரும்பாதவன் கிடையாது. சிவஞானத்தை விரும்புகின்றவன் எங்கேயோ ஒரு அதிசயமா இருக்கும். சிவஞானத்தை விரும்புகிறவன் அதிசயமா இருக்கும். அவனை கண்டால் கண்டவனுக்கு மோட்சம் கிடைக்கும். சிவஞானத்தை விரும்புகிறவனை கண்டால் கண்டவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனாலே சிவஞானம் என்பது சாதாரணமானது அல்ல. அதனுடைய அருமை பெருமை சாதாரணமானவர்களுக்கு விளங்காது. நிறைய சிவஞான நூல்களை படித்தாத்தான் விளங்கும் ஓரளவு. அதற்கு மேலே இயற்கை அறிவும் இருக்கணும். இவ்வளவுதான் நம்ம வந்து விதைச்சாலும் ஈரம் இருந்தால் தானே முளைக்கும். அதனாலே அப்படி சிவஞானத்தை நூலை படித்ததுலி மாத்திரம் வந்துடாது, படித்ததுலி மாத்திரம் வந்துடாது, கேட்டதுலி மாத்திரம் வந்தால் இயற்கை அறிவு இருக்கணும். அதோடு இந்த கேள்வி என்கின்ற விதையும் சேர்ந்துதானால் நன்றாக விளைந்துவிடும். அதனால இப்படி சிவஞானத்தை எதனாலே பெறலாம் என்று சொன்னால், சிவஞானிகளோடு தொடர்புடையமாலே பெற்றுவிடலாம். சிவஞானிகளோடு தொடர்பு இருந்தால் சிவஞானத்தை பெற்றுவிடலாம். யாரோடு தொடர்பு வச்சுக்கிறோமோ அவனுடைய பழக்கம் நமக்கு வந்துடும். யாரோடு தொடர்பு வச்சுக்கிறோமோ அவனுடைய பழக்கம் கட்டாயம் வந்துடும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பழக்கம்தான் காரணம், தொடர்பு தான் காரணம். அதனாலதான் சிவஞான நூல்களோடு தொடர்பு, சிவஞானிகளோடு தொடர்பு. அப்படின்னா சிவஞானம் வந்தோம். இப்போ நாமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறோம். மரஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசர், அருணஞ்சிவாச்சாரி என்ற ஞானிகளோடு தொடர்பு. அவர்களை பார்க்கவில்லையானாலும் அவர்கள் அருள் செய்த நூல்களோடு அவர்களை காணுகிறோம். இந்த நூல்கள் மூலமாக அவர்களை காணுகிறோம். அப்படி காண்பதினாலே என்ன கிடைக்கும் என்றால் சிவஞானம் கிடைக்கும். நல்லாரை காண்பதுவன் என்றே என்றார் போல, சிவஞானிகளை அவர்கள் இயற்றிய நூலின் மூலமாக கண்டு அதன் மூலமாக சிவஞானத்தை பெற விளைவுதல், விளைதல், விரும்புதல், விரும்புதல், அரஞ்சய விரும்பு என்றார் போல சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற விருப்பம் வர வேண்டும். விருப்பம் இல்லையானால் எந்த பொருளும் அவனுக்கு சுவைக்காது. இப்போ சாப்பிட விருப்பம் இல்லைன்னு வச்சுக்க, எவ்வளவு உயர்ந்த சாப்பாடு இருந்தாலும் அவனுக்கு சுவைக்காது. சாப்பிட விருப்பம் இருந்தால் தான் அது சுவைக்கும். அது வந்து ருசி இல்லாத சாப்பாடாக இருந்தால் கூட சுவைச்சு போகும். பசி ருசி அறியாதுன்னு வளரும். அதனாலே வந்து சிவஞானத்தை பெறுவதற்கு விருப்பம் இருக்க வேணும். மற்ற பொருளில் தேடிக்கிட்டே தானே இருக்கிறேன். தேடி தேடி தேடியும் முடியலை, தேடியும் பத்தலை, தேடியும் முடியலை, தேடியும் போதவில்லை. உலகப் பொருள் கூட அப்படித்தான் இருக்கு. சிவஞானம் பெற்றுவிட்டா வேற ஒன்று வேண்டியதில்லை. இறைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என்ன இறக்கேன், நான் என்ன கேட்க போறேன், ஒன்று கேட்க வேண்டிய பொருள் ஒன்று கூட இல்லை. அதனாலே ஒவ்வொருவரும் சிவஞானத்தை பரவணும், சிவஞானத்தை பரவணும் என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேணும். எதற்காக பூஜை பண்ணுகிறோம், எதற்காக அடியவர்கள் சேர்வோம், எதற்காக பாடம் கேட்கிறோம், எதற்காக படிக்கிறோம், எதற்காக கோயிலுக்கு போகிறோம் என்றால் அது சிவஞானத்தை பெறுவதற்காக. அதுதான் முடிந்த முடிவு, அதுதான் முடிந்த முடிவு. ஒரு மாமரத்தில் பிஞ்சு இருக்கிறது, காயும் இருக்கிறது, பழமும் இருக்கிறது. பிஞ்சும் உபயோகப்படும் தான், காயும் உபயோகப்படும் தான். ஆனால் முடிந்த முடிவாக சிறப்பாக உபயோகம் எது? பழம். சிறப்பான உபயோகமாக இருப்பது பழம் தான். அதுபோல இந்த உலகத்து வாழ்க்கையில் அத்தனையும் பெற்றாலும் அது முடிந்த முடிவாகாது. பழத்தை பெற்றுவிட்டால் வேறொன்றை பெற வேண்டியதில்லை அந்த மரத்தின் மூலமாக. பழத்துக்கு மேலே என்ன இருக்கு? அதுபோல என்னாலே சிவன் அருளினாலே சிவஞானத்தை பெற்றுவிட்டால் வேறொன்றும் பெற வேண்டியது இருக்காது. அந்த சிவஞானத்தை பெறுவதற்கு வாயிலாக இருப்பதுதான் சிவஞான நூல்கள், சிவஞானிகள். அதனால சிவஞான நூல்கள் மூலமாக, சிவஞானிகள் மூலமாக சிவஞானத்தை பெறவில்லையானால் வேறொன்றாலும் பெற முடியாது. எதனை எதனால பெறலாமோ அதனை அதனால தான் பெறலாம். எதனை எதனால பெற முடியுமோ அதனை அதனாலே தான் பெறலாம். மாடாக இருந்தாலும் பால் எதன் மூலமாக கறக்க முடியும்? பசியின் மூலமாக கறக்க முடியும். காளை மாட்டில் பால் கறக்க முடியாது. அதுபோல சிவஞானத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவன் சிவஞானத்தை பெற்று விடுவான். இப்பொழுது பெற்று விடுவான் அல்லது பிறகாவது பெற்று விட அவ ஆர்வம் போல, ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஆர்வம் அதிகமானச்சுன்னா இந்த பிறவியிலே கிடைச்சு போ. ஆர்வம் உள்ளவர் காண்பர் சிவனடி என்பார் திருமந்திரம். ஆர்வம் உள்ளவர் காண்பர் அறநடி. எதனையும் ஆர்வம் இருக்கவனும் இல்ல, ஆர்வம் இல்லையானால் எதையும் அவன் வந்து அடைய முடியாது. உலகப் பொருளையும் சரி, இந்த மாதிரி அருள் செல்வத்தையும் சரி. ஆகையினாலே இப்படிப்பட்ட சிவன் நூல்களை கற்கவும் கேட்கவும் திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது என்றால் அது நாம் செய்த பாக்கியம்தான், அதில் சந்தேகமே கிடையாது. என் வேறு வெவ்வேறு நூல்களை படித்து காலத்தை போக்குகிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் வேறு வகையிலே தீய வகையில காலத்தை போக்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்க நம்ம வந்து இப்படி ஆட்கொள்கிறார் என்றால் அது அவருடைய கருணை தான். பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு ஊர்தமே என்றார் போல, இப்படி நெறி வகுத்து தந்தாம்பார் அது சிறப்பு. அப்படிப்பட்ட முறையில் இன்று சிவ தருமோத்தரன் என்கின்ற நூலில் சிவஞான யோக இயல் இதில் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், உயிரானது அறிகிறது செயல் கொடுக்கிறது என்று சொன்னால் உடம்பின் மூலமாக, உடம்பு செயல்படுகிறது என்றால் உயிரின் மூலமாக, உயிரின் மூலமாகத்தான் உடம்பு செயல்படுகிறது, உடம்பின் மூலமாக உயிர் செயல்படுகிறது. ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இந்த ரெண்டையும் கூட்டி வச்சவை யாருன்னா கடவுள். உயிர் தானாக உடம்பை கூடிக்கொள்ளாது, உடம்பு தானாக உயிரை கூடிக்கொள்ளாது. விளக்கு எரிகிறது என்று சொன்னால், விளக்கு எரிகிறது என்று சொன்னால் அதற்கு அந்த தகழி திரி நெய் இவைகளெல்லாம் சேர்த்து பொறுத்துகிறவன் ஒருத்தர் இருந்தா தான் எரியும், தானா இருந்துதான் அந்த விளக்க உண்டு பண்ணுகிறவன் ஒருவன் இருந்தா தான் எரியும். இதுவரை தானா தீப்பெட்டியும் பக்கத்திலே வச்சிருங்க, விளக்குக்கு பக்கத்திலே வச்சு திரிய போட்டு எல்லாமே வச்சிருங்க, விளக்குக்கு பக்கத்திலேயே திரிய தீப்பெட்டியை வச்சிருக்கிறது, அது தானா பற்றி கொள்ளுமா என்றால் பற்றி கொள்ளாது, ஒருவன் பற்ற வைக்கத்தான் பற்றும். அதுபோல இந்த தகழி ஆகிய உடம்புக்கு எரியும்படியாக ஆன்மாவே இதுல சேர்த்து வைத்தவன் கடவுள். அதனாலே விளக்கினுக்கு இல்லை தன்னை ஆக்கிடும் வினைதான், விளக்கு தானே பொறித்துக் கொள்வதற்கான சக்தி இல்லை. என்றும் விளக்கினை ஆக்கவல்ல வினை வெளி தனக்கும் இல்லை. ஆகையால அந்த விளக்கின் மூலமாக பொருளை கண் காணுமா என்றால் அதற்கும் ஆற்றல் கிடையாது, கண்ணே பொருளை காணாது. விளக்கினை ஆக்கி போக்கி விழிக்கு இருள் அறுத்த வேதம் விளக்குவான் போலும் ஈசன் விழி உயிர் விளக்கு உப்பாக்கி. அதனாலே அப்படி விளக்கையும் உண்டு பண்ணி கண்ணுக்கும் ஒளிய தந்து அந்த கண்ணுக்கு உயிர் காட்ட, உயிர் வந்து பொருளை காணும்படியா கண்ணுக்கு உதவி செய்ய அதன் மூலமாக பொருளை காண்கிறது. இந்த உபகாரம் எத்தனையும் ஆறு செய்கிறான்னா கடவுள் செய்கிறார். கண்ணை படைச்சவன் கடவுள், கண்ணில ஒளிய வச்சவனும் கடவுள். கண்ணில ஒளிய ஒளிய வச்சிருந்தான்னா காண முடியாது, ஒளியை ஒளிய வச்சிருந்தான்னு வச்சுக்க காண முடியாது. கண்ணுக்கு விளக்க ஒளிய தந்து அதன் மூலமாக காணும்படியான அறிவை தந்தவன் கடவுள். அதனாலே விளக்கிற்கு தன்னைத்தானே உண்டாக்கி கொள்ளும் செயல் என்றேனும் அதனிட இருந்தது. விளக்கை நாம் காண உதவுகின்ற கண்ணுக்கு தானே காட்சி உண்டாக்கி கொள்ளும் செயல் அதனிடமில்லை. ஆதலால் விளக்கு என்னும் சுடரை உண்டாக்கி கண்களின் ஒளியை தடுத்த இருளை நீக்கி பொருள்களின் வேறுபாடுகளை அறிவிக்கிறவன் சிவபிரான். உயிரினுக்கு கண்கள் உப்பு, கலை முதலான தத்துவங்களின் வடிவமாகிய உடம்புக்கு விளக்கு உப்பாகும். அதனாலே கண் போன்றது உயிர், தத்துவங்கள் போன்றது உடம்பு. ஆகையினாலே இப்படி தத்துவ கூட்டங்களாலே ஆக்கப்பட்ட உடம்பு, தத்துவ கூட்டங்களாலே ஆக்கப்பட்ட உடம்பு. இந்த உடம்பிலே வந்து உயிர் இருந்து உயிர் தங்கி இருந்து இந்த உயிர் அறிவுடையதாகையினாலே பொருளை காணும்படியான ஆற்றல் கண்ணுக்கு தருகிறது. உயிர் கண்ணுக்கு தருகிறதை விட கண்ணே தானே பார்க்கறது இல்லை, கண்ணே தானே பார்க்கறது இல்ல, கண் பார்க்கிறது, பார்க்கும்படியான உதவியை செய்வது உயிர். அந்த உயிரை பார்க்கும்படியான உதவியை செய்யும் கடவுள். அதே சிவஞான போதம் பதினோராம் சூத்திரத்துல காணும் கண்ணுக்கு, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல், காண்கின்ற கண்ணுக்கு காட்டுகின்ற உயிரை போல, உளம்னா அங்க உயிர்னு அர்த்தம், காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின். உயிருக்கு கண் காட்டுகிறது, இந்த கண்ணுக்கு உயிர் காட்டுகிறது, கண்ணுக்கு உயிர் காட்டுகிறது, உயிருக்கு கடவுள் காட்டுகிறார். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் காட்டலின் இந்த உபகாரத்தை நினைந்து கொள்ள வேணும்னார். காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செல்வோம். இந்த உபகாரத்தை எண்ணி பார்த்து அயற்சி இல்லாத அன்பு செலுத்தினால் அந்த உயிர் சிவனை அடைந்து விடுங்கிறார். அயற்சி இல்லாத இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம்னார். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் அயற்பிலாதானே ஓலம். அவர் அன்பு செலுத்துவதில் அயராது இருந்தார், அயராது பாடுபட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கண் அயராது பாடுபட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் முல்லவா. அதனாலே அந்த அயரா அன்பின் அரண்கள சிறுமை என்பது சிவஞான போது இந்த உபகாரத்தை நினைந்தாவது அன்பு கொள்ளுங்கிறார் அப்படி அப்படி சொல்றாரு. உபகாரத்தை சொல்லி உபகாரத்தை சொல்லி உபகாரத்தை நினைத்து பார்த்தால் உனக்கு அன்பு வருமே என்று சிவஞான போதில் சொல்றார். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயர அன்பின் அரண்களல் சிறுமி. அன்பு என்னமா இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதனாலதான் வந்து இடையாரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருளியும் உடையானு கேட்கிறார். இங்க அன்பு குறைஞ்சு ஊருமோனு மாணிக்கவாசர் கவலை, அன்பு குறைஞ்சு ஊருமோ என்னமோ குறைஞ்சு ஊருமோ என்னமோ அவருக்கு சரியான கவலை. அவருக்கு வேற தொல்லையில இல்ல, எல்லாமே விட்டுட்டாரு, எல்லாம் விட்டுட்டா தொல்லை இல்ல, எல்லாம் விட்டு விட்டாரு, எல்லாம் விட்டுட்டா தொல்லை இல்லை. அன்புதான் அவருக்கு முழுவதும் தேவை, அன்பு இருக்குது. இருந்தாலும் பத்தலே பத்தலே பத்தலைங்கிறார். எது பத்தல? அன்பு பத்தல. நம்ம பலம் பத்தலைங்கிற மாதிரி அவர் அன்பு பத்தலைங்கிறார் மாணிக்க வாசகர். நமக்கு இது பத்தல, அவருக்கு அது பத்தல், இது பத்தல அன்பு பத்தல். வேண்டுனன் கலர்க்கன் அன்பு பல இடங்கள் அதுதான் கேட்கிறார். ஆகையினாலே இப்படி அந்த உபகாரத்தை நினைந்து அன்பு செலுத்த வேணும் என்கின்ற இடத்துல இந்த கண்ணையும் ஒளியையும் சொல்லுகிறார். அதற்கு மேலே இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பு வந்து இரண்டு வகையா, பஞ்சகோஷம்னு சொல்றது ஒண்ணு, இரண்டு வகையா, ஒன்று தூளம் ஒன்று சூக்கம். தூள உடம்புங்கிறது கண்ணுக்கு தெரியுது, சூக்கம உடம்புங்கிறது கண்ணுக்கு தெரியாது. இந்த உடம்புக்குள்ள ஒரு உடம்பு இருக்குதான், அஞ்சு டப்பாக்குள்ள உயிர் இருக்குதான், அஞ்சு டப்பாவுக்குள்ளே உயிர் இருக்குதான். ஒரு இரும்பு பொட்டி, அதுக்குள்ள ஒரு தகர பூட்டி, அதுக்குள்ள ஒரு ரப்பர் பூட்டி, அதுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பூட்டி, அதுக்குள்ள ஒரு வெள்ளி பூட்டி, அதுக்குள்ள தங்கம். அப்படி வச்சாப்புல தங்கம் அல்லவா, அது தங்கம் வேணும் இல்லவா, அது தங்குவதற்காக இத்தனையும் பண்ணி வச்சிருக்கிறேன். தங்குவதற்காக என்ன காரணம் அப்பா? ரொம்ப பாடுபட்டு தான் செஞ்சிருக்கிறேன். ஆறு செய்தவன் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மனோமய கோஷம் என்று அஞ்சு உடம்பு சொல்றாரு. பஞ்ச கஞ்சுகம்னு சொல்றது, பஞ்ச கஞ்சு கஞ்சுகம்னா சட்டை. அஞ்சு சட்டைக்குள்ள உயிர் இருக்குதான், அஞ்சு சட்டைக்குள்ளதான் உயிர் வச்சிருக்கிறார். ஓ எமன் கூட உயிர்கிட்ட போறது இல்லையா, உடம்பத்தான் பிரிச்சுக்கிட்டு போறானா, உடம்பத்தான் பிரிச்சுக்கிட்டு போறான், உயிரை கொண்டு போறது இல்லையா. எமே கடைசியில வந்து கொண்டு போறான்ல, அப்ப உடம்பத்தான் எடுத்துக்கிட்டு போறானா, சூக்கும் உடம்ப, அதுக்குள்ள உயிர் இருக்குது. உயிரை தொடர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையா, சிவனுக்கு தான் அதிகாரம். உயிரை தொட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. டப்பாவை பிரிச்சு பார்த்ததுக்குள்ள தங்க டப்பாக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது, டப்பாவோட தான் கொண்டு போறாங்க, சூக்கு மூடம் போட போகுது. அதனாலே அப்படி வந்து பரமேஸ்வரன் இவ்வளவு பத்திரமாக அந்த உயிரை வைத்திருக்கிறார், இவ்வளவு பத்திரமாக அந்த உயிரை வைத்திருக்கிறான். அதனாலே அந்த உயிரினாலே ஆன பிரயோசனத்தை அடைவது நம்முடைய கடமை. அவன் செய்யறதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான், அவன் செய்யறதெல்லாம் செய்து வைத்திருக்கிறான். அதனால அதன் பிரயோசனத்தை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. அதனாலதான் ஒரு கடவுளி சித்தர் வாழ்னாரு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டினார். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பாவம் செய்யாதிரும். மனமே. நாளை கோபம் கொண்டே அவன் கொண்டோடி போவானே, பாவம் செய்யாது மனமே என்பது அந்த கடுவிழிச்சு தருவாட்டு. அதனால இவ்வளவு பாடுபட்டு இந்த உடம்ப கொடுத்துருக்கிறான். 10 மாசமா பண்ணி கொடுத்தான் உடம்ப, அதை திடீர்னு கூத்தாடி ஆகாத காரியங்களிலே இந்த உடம்ப ஆக்கி உடச்சு விட்டு போகாதரா அப்படின்னு அந்த போல ஒரு வாழ்றாரு. விளங்குதா? ஆகையினாலே இப்படி இந்த உடம்பு தூள உடம்பு சூக்கும உடம்பு, தூள உடம்பு மற்ற உடம்புகள் எல்லாவற்றையும் சூக்கும் உடம்புன்னு சொல்றாரு. அதனால இந்த உடம்ப பண்ணுகிறவன் தூளம் ஆக்கையும் தூள சூக்கம் என விரண்டு, அதாவது தூள உடம்பு சூக்கும உடம்பு, அவற்றுள் ஆக்கைதான் பஞ்சபூத பரிணமத்தாகும். அதனாலே இந்த தூள உடம்பு இருக்குது, இந்த தூள உடம்பு பஞ்சபூத பரிணாமம் சொல்றது, பஞ்சபூத பரிணாம தனுன்னு சொல்றது. பஞ்சபூத பரிணாம தனுன்னா மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதத்தால ஆகிய உடம்பு. பஞ்சபூதம்னா அந்த 5 பூதம் மாற்றி அந்த 5 பூதத்தினுடைய தன்மையை இந்த உடம்புல வச்சு. இப்ப தசைப்பகுதி எல்லாம் மண், நீர்ப்பகுதி எல்லாம் தண்ணீர், உஷ்ணப்பகுதி எல்லாம் அக்னி, அதுக்கு மேல காற்று தான் உங்களுக்கு நல்லா தெரியுது, போயிட்டு வந்துகிட்டு இருக்குது காற்று. அதுக்கு மேல ஆகாயம், இப்ப ஆகாயம் எது வாய் எதுல பேசுது? ஆகாயத்துல தான். இந்த வெளி எல்லாம் ஆகாயம் தான், வெளி இருக்குதெல்லாம் சந்து பொந்து இதெல்லாம் ஆகாயம். விளக்குதா? ஆகையினாலே மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, வெளி எல்லாமே உடம்புல இருக்கு. அத பஞ்சபூத பரிணாமம், அதுவே இன்னொன்றாக மாறுவது. அரிசி இட்லி ஆனாப்புல, அரிசி இட்லி ஆனாப்புல, விளங்குதா? ஆகவே அப்படி ஆக்கையும் தூள சூக்கம் என இரண்டு அவற்றுள் ஆக்கைதான் பஞ்சபூத பரிணமத்தாகும், மற்ற ஆக்கை யார் ஐந்திற்காலம் மாதியினாகும், அந்த ஆக்கையும் மாயேதனின் அமலனின் அருளலாமே. அதனாலே அதற்கு மேலே அந்த பூத பரிணாமதனு சொல்றது, புரியட்ட தேகம்னு சொல்றது, பூத பரிணாமதனு சொல்றது, பூத தனு சொல்றது. அந்த சூக்கும தேகம் காலம் முதலான 30 தத்துவங்களால உண்டாக்கப்படுவது, அது எல்லாமே மாயையில தான் செஞ்சு கொடுக்கறான் சுவாமி. எல்லாமே மாயையிலே செய்து கொடுக்கறான், மாயையில. மாயையில்னா நிலையில்லாத பொருள், நிலையில்லாத பொருள்களிலே பிளாஸ்டிக் குதிரை வாங்கி கொடுத்தாப்புல, என்ன குதிரை? பிளாஸ்டிக் குதிரை வாங்கி கொடுத்தாப்புல, பிளாஸ்டிக்ல குதிரை இருக்குது இல்ல, ரப்பர் குதிரை அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. நெச குதிரை இல்லை, பொம்மை குதிரை எத்தனை நாளைக்கு இருக்கு, ஓட்டு உடைச்சு கொடுக்கும். அது போல நிலையில்லாத பொருளாயிருக்கிற மாயையிலே இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறான். இந்த உண்மை தெரியாமத்த வெகு வேறு, இதுவே நிலையானது என்று நீ பண்ணாதெல்லாம் பண்றான், இதுவே நிலையானது என்று. நீ எவ்வளவு நாளைக்கு இருக்கு இந்த உடம்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எவ்வளவு தாங்கும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு டைஃபாய்டு மலேரியா வயிற்று போக்கு வந்துச்சுன்னா ஸ்டன் ஆயிடுவான், தீந்து போச்சு, டல் ஆயிரும், டல் ஆயிடுச்சு, ரொம்ப டல் ஆகிட்டேங்கிறான். இவ்வளவுதான் நம்ம சரக்கே ஆற்றலே, இவ்வளவுதான். எவ்வளவு ஆணவம் பேசுறேன், அக்கறவம் பேசுறேன், என்னப்பாப்பா இவ்வளவு சுருக்கமா வச்சிருக்கிறேன், விளங்குதா? எல்லா சுச்சும் அவன்கிட்ட வச்சிருக்கேன், எல்லா சுச்சையும் அவன்கிட்ட வச்சிருக்கான். நடக்கிறவள நடக்கணும்னு நினைக்கிறியா, நடக்க விடுறான். ஏதாவது தப்பு பண்ண நடக்காத உட்காந்துட்ட நடக்க விடாம பண்றான் இல்ல. அதனால இப்ப இந்த உபகாரத்தினத்து மாயையினாலே இவற்றை செய்து கொண்டிருக்கிறார். மாயாமலத்தினாலே, மாயின மாயாமலத்தின் மூலமாக, உலக மாயாமலம், உடம்பு மாயாமலம், வாழ்வு மாயம், வாழ்வே மாயம், வாழ்வே வாழ்வாவது மாயம், இது வாழ்வே மாயம்னு ஒரு சினிமா போட்டு. அதனாலே வாழ்வே மாயம், அதைத்தான் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது சொன்னார். அதனாலே எதுக்கு சொல்றாருன்னா, இப்படி உடம்ப பண்ணி கொடுத்துருக்கிறான், இது அவனுடைய அருளால் தான் பண்ணி கொடுத்துருக்கான், கருணையினாலே பண்ணி கொடுத்துருக்கிறான். அப்பாவி அடுத்தாப்புல சொல்றாரு பாரு, அடுத்தாப்புல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, குருடனுக்கு கோல் கொடுத்தது போலன்னாரு. இந்த உடம்பு கொடுத்துருக்கிறது கோலை கொடுத்தது போல, ரெண்டு கண்ணும் தெரியாதவனுக்கு ஊரு பரிதாபப்பட்டு இறங்கி இந்தப்பா இந்த குச்சியை ஊனிட்டு போ அப்படின்னு ஒருத்த உபகாரம் பண்ணினது போல இந்த உடம்பு கொடுத்துருக்கான்னாரு. குருடனா என்றால் ஆணவ மலத்திலே, அனாதி காலத்திலே ஆணவ மலத்திலே அறிவற்று கிடந்த உயிருக்கு, அனாதி காலம் அனாதி கேவலம் எல்லாம் சொல்லுவோம் அல்லவா, அந்த காலத்துல உடம்பு இல்லாமல் ஆனா மானவ மலத்தோடு கிடந்த உயிருக்கு பரமேஸ்வரன் இறங்கி மாயையில இந்த உடம்ப பண்ணி கொடுத்திருக்கிறார். அது எது போலன்னா குருடனுக்கு கோல் கொடுத்தது போல. கோல் கொடுத்தவன மறக்கப்படாது இல்ல, குருடனுக்கு கோல், கோல் மூலமாக அவன் என்ன பண்றான், நடந்து போய் செல்லுகின்ற இடத்த சென்று அவன் அடைகின்ற பயனை அடைகின்றான். அது போலங்கிறார், பாங்குளான் கொடுத்த கோலை பற்றியே குருடன் ஊன்றி ஈங்கமக்கு இயங்கும் மார்க்க ஈதன எண்ணி செல்வன். ஆங்கரன் அளித்த வித்தை வித்தை ஆதியின் நற்பஞ்சம் ஆதியின் நற்ப நற்பஞ்ச தேங்கிய போகத்தேற்ற இசைத்துடல் இயக்கும் சீவன். அதனாலே அக்குடனு கோல் கொடுத்தது போல பரமேஸ்வரன் வித்தை முதலாகிய தத்துவங்களினாலே இந்த உடம்பை தந்து இருக்கிறான், அவற்றிற்குள்ளே இருந்து இயக்குகிறான். இயக்கும் சீவன் இயக்குகிறது உடம்பை, சீவன் உடம்பை இயக்குகிறது, சீவனை சிவன் இயக்குகிறான். சீவன் தனியா எங்கும் ஆற்றல் இல்லை. அது சீவனை சொல்லும் போது மாடு போலன்னாரு. சீவனை சொல்லும் போது மாடு போல, உடம்பு வண்டி போல. இந்த ரெண்டையும் இயக்குறவன் யாரு, வண்டியே மாடு இயக்குகிறது, மாட்டை வண்டிக்காரனை இயக்குகிறான். வண்டியே மாடு இயக்குகிறது, இருக்குதா, மாட்டை யாரு இயக்குற, வண்டிக்காரன். உடம்ப உயிர் இயக்குகிறது, உயிரை கடவுள் இயக்குகிறான். அது போல உபகாரத்தை சொல்றான். இப்படி உபகாரத்தை சொல்லி அதுக்கு மேல மற்ற மதங்கள் எல்லாம் இந்த அண்ணாவை பத்தி எப்படி எல்லாம் சொல்லுது, உயிரை பத்தி எப்படி எல்லாம் சொல்லுதுன்னு சில பாடல் சொல்றாரு. உயிரை பத்தி உண்மை கண்டுபிடிச்சவன் சைவ சித்தாந்தி ஒருத்தன் தான். உயிரை பத்திய உண்மையை கண்டுபிடிச்சவன், உயிரை யாரும் காணவில்லை. உயிரை யாராவது கண்டவர்கள் இருக்கிறார்கள், உடம்பத்தான் காணுகிறோமே தவிர உயிரை காண முடியவில்லை. காண முடியாவிட்டாலும் நம்பிக்கிட்டு இருக்கான், உயிர் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்று சொல்லி. அதனாலே அந்த உயிரினுடைய தன்மையை ஒவ்வொரு சமயவாதியும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சமயவாதியும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். அதுல எப்படின்னா மற்ற சமயவாதிகள் உண்மை அறிவு இல்லாமையால், மற்ற சமயவாதிகள் உண்மை அறிவு இல்லாமையால் கடவுள் இல்லை என்னும் கொள்கையுடைய உலகாயனம், கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றான் பாரு ஒரு சமயவாதி. அது வந்து குருநாதர் இருக்காரு, கடவுள் இல்லைன்னு சொல்றான்ல உலக, யாரு சொல்றா, உலகாயன் சொல்றாரு, நாத்திகன் சொல்றானா, அவன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இதுக்கு என்னடா காரணம், இப்படி வருதே சூரியன் வருதே சந்திரன் வருதே மழை வருதெல்லாம் யாரும் நடக்குது, அதெல்லாம் இயற்கை, இயற்கை இப்படி செய்துன்னு சொல்லி அவனை வந்து இயற்கைன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கடவுளை ஏற்றுக்கொள்வனாகவே வருகிறான். நம்ம கடவுள்னு சொல்கிறோம், அவன் இயற்கைன்னு சொல்கிறான், கடவுள்னு நம்ம சொல்கிறோம், அவன் என்ன சொல்கிறான், இயற்கை மழை வருது கடவுள் தான் பெய்ய வைக்கிறான்னு நாம நினைக்கிறான், அவன் என்ன சொல்கிறான், அது இயற்கை. இயற்கைங்கிறது கடவுளுக்கு ஒரு பெயர், இயக்குகிறவன், இயற்றுபவன், இயற்றுபவன், இயக்குகிறவன் கடவுள், அவன் இயற்கைங்கிறான். அவனும் கடவுளை ஒத்துக்கொள்ளுகிறவனாகவே இருக்கிறான், இயற்கை செய்யுதுங்கிறான். நம்ம கடவுள் செய்யுதுங்கிற வேற ஒண்ணுமே இல்லை. அம்மா தந்தாங்கிறான், அப்பா தந்தாங்கிறான், ரெண்டும் ஒண்ணுங்க. அது போல இந்த நாத்திகவாதி என்ன பண்றான்னா, உலகாயுதம் உடம்பையே உயிர் என்று சொல்லுவான். அவனுக்கு உயிரை பற்றிய தன்மை அறிவதற்கு ஆற்றல் இல்லாமையினாலே உடம்பே உயிர் என்று கருதுகிறவன். உடம்பே புத்த மதத்தினன் மனம் அறிவு நினைவு முனைப்பு என்றாக கருவிகளையே உயிர் என்பான் புத்த மதம். சமண மதத்தினன் எல்லா உயிர்களிலும் பரவி இருக்கின்ற முக்குணங்களையே உயிர் என்பான் சமண மதம். சொல்லுமிடத்து இயங்கும் இங்கும் கூறப்பட்ட அனைத்துக்கு மேலான ஞானம் கிரியை என அறிவு செயல்களை உடையதே உயிராகும். சைவ சித்தாந்தி என்ன சொல்லுகிறான்னா, ஞானம் இச்சை ஞானம் கிரியைகளை உடையது உயிர், இச்சை ஞானம் கிரியைகளை உடையது உயிர், அறிவு மயமானது தடுக்கப்பட்ட அறிவை உடையது, ஆணவமலத்தினாலே மறைக்கப்பட்ட அறிவை அறிவை உடையது, ஆணவமலத்தினாலே மறைக்கப்பட்ட அறிவை உடையது, எதை சாருகிறதோ அது அது வண்ணமாக இருப்பது என்று நம்முடைய சைவ சித்தாந்தி உயிரினுடைய இலக்கணம். இது பசு இலக்கணம். உடம்பு அறிவு இயக்கமற்ற சடப்பொருள், உடம்பு சடப்பொருள், அறிவுடைய உயிர் இல்லாமல் அது இயங்காது. கரணங்கள் நுண்ணுடலாகிய கலை முதலிய தத்துவங்களை பரு உடலுக்கு விளக்கை போல அறிவை ஒளிர வைக்கும். உடல்கள் உயிருக்கு வேறாக இருக்கும். அதை பிரத்யட்சம் அறிவிக்கும். ஆதலால் சொல்லப்பட்ட உடல் வேறுபாடுகளுக்கு எல்லாம் உயிரே இறைவன். உடலுக்கு ஆறு கடவுள், உயிர் தான் இறைவன். அந்த உயிர் ஈசுவரனால் இயக்கப்படுவதால் உயிருக்கு சிவனே இறைவன், உயிருக்கு சிவனே இறைவன். மாயாவாதி, மாயாவாதிங்கிறவன் அந்த ஏகாண்மவாதியில ஒரு பகுதி. ஏகாண்மவாதி வேதாந்தின்னு சொல்றோம் அல்லவா, நாமே பரமம் என்று சொல்லுகிறவர்கள், அவர்களில் ஒருத்தர் மாயாவாதி. அந்த மாயாவாதி உயிரை விளங்கிய அறிவு என்று கூறுவார், விளங்கிய அறிவு, விளங்கிய அறிவு என்று கூறுவார்கள். வைசேடிகர் மனம் முதலிய தத்துவங்கள் உருந்துகிற போது அறிவு உண்டாகும் என்பார். பரிணாமவாதி உயிருக்கு இயல்பாக அறிவு இல்லை, இறைவன் உணர்த்தினால் உணரும் என்பார். இவர்கள் எல்லாரும் மெய்யுணர்வு இல்லாதவர்கள். உயிர் இயல்பாகவே மூலமலத்தினால் தடுக்கப்பட்ட உணர்வை உடையதாய், அனோமலத்தினால மறைக்கப்பட்ட அறிவை உடையது, அறிவுடையது மறைக்கப்பட்ட அறிவை உடையது உடையதாகி அதனை நீக்குகிற மாயை என்னும் துணை காரணத்தையும் உடையது. அதனால மாயை என்பது இந்த உடலுக்கு மாயாமலத்தினால உடம்பை செய்து கொடுத்துறான் என்று சொன்னால், மாயாமலம் கொஞ்சம் உயிருக்கு அறிவை உண்டு பண்ணும், அறிவை உண்டு பண்ணும். ஆணவமலம் சுத்தமா மறைக்கும், மாயாமலம் கொஞ்சம் காட்டு, அது விளக்கு போலோன்னார். விடிவாமளவும் விளக்கரைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து என்பது திருவருள் பெயர். ஆணவமலம் சுத்தமா மறைக்கும், விளங்குதா? மாயாமலம் வந்து கொஞ்சம் உலகத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாப்புல அறிவை கொடுக்கும், விளங்குதா? அதனாலே ஆணவமலம் உமி போன்றது, உமி உமி போன்றது, மாயாமலம் தவிடு போன்றது. ஆணவமலம் உமி போன்ற சுத்தமா அரிசி தெரியாம முடிப்படுதல்ல உமி, அது ஆணவமலம். மாயாமலம் தவிடு, உமிக்கு அடுத்தது தவிடு, தவிடுக்குள்ள அரிசி, விளங்குது இல்ல? உமி தவிடு, தவிடு மாயாமலம், உமி ஆணவமலம், முளை கண்ணுமலம். முளை இருக்குது பாரு அதுல, கண்ணுமலம், விளங்குதா? அதனாலே அப்படி மாயாமலம் அரிசி தெரியும், சுத்தமாக தெரியாது. தவிடு மூடியிருந்தா அரிசியினுடைய இயல்பான சுத்தம் தெரியாது, உருவம் தெரியாது. அதனாலே மாயாமலம் சிறிது அறிவை தரும். அந்த அறிவில் தான் அப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கொஞ்சமாக அவன் கொடுத்துருக்கிறான். அந்த அறிவில் நான் எல்லாம் தெரிஞ்சவனு சொல்லிட்டேன், அதாவது ஒரு அதிசயமாக மாயாமலத்தின் மூலமாக கொஞ்சம் நமக்கு அறிவை கொடுத்துருக்குறான். அதில் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதனாலே மாயாமலத்தின் மூலமாக உலகத்தில் வாழ விட்டுருக்குறான், வாழ விட்டு இருக்கிற மன்னகத்தே வந்து வாழ செய்கிறார். யாரு சொல்ற? மாணிக்கவாசகர் திருப்பலி. மன்னகத்தே வந்து வாழ செய்த உன்னகத்தே வரும் அன்னவு மாட்டா விழுப்பொருளே குண துளுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தாரே, வந்து வாழ செய்தாரே. நான் இதை விட என்ன சொல்லணும்? நான் வாழ்கிறேன், நீ வாழவில்லடா, அவன் வாழ வச்சான். அதனாலே வந்து இதெல்லாம் நினைச்சா தான் ஓஹோ கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் செய்த உபகாரத்துல தான் இப்படி எல்லாம் நாம் இருந்து விட்டு இருக்கிறோம் என்கிற எண்ணம் வரும். அப்புறம் தான் அவனை வணங்குகிற புத்தி வரும். இதெல்லாம் கேட்கலன்னா எங்க அந்த புத்தி வரப்போம்? அதனாலே இப்படி மேலான அறிவில்லாத கர்மயோகியர் உயிர் உடலில் ஓர் இடத்தில் இருக்கும் என்பார். கர்மயோகிகள்னு, கர்ம பிரதிவாதிகள், கர்மயோகிகள்னு ஒரு மதம். அவன் அவன்லாம் இங்கே இல்லை அதிகபட்சம். அதனால் அவன் என்ன சொல்லுவான்னா, நூல்களில் இருக்கிறான், அங்கங்கே இருக்கிறான். அவன் என்ன சொல்லுவான்னா, உயிர் வந்து உடலில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது, ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு. அப்படி இல்லை, நையாயிகரும் பாஞ்சராத்திரியும் உயிர் மிகச்சிறிய அணுவடிவில் இருக்கு என்பார்கள். நையாயிகர்னு ஒரு மதம், அதெல்லாம் இந்த பக்கத்தில் இல்லை, சொல்லியே காட்ட முடியாது. பாஞ்சராத்திரிகள் தெரியும், பாஞ்சராத்திரிகள் தான் நாமம் போடுறவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர் ஒரு அணு வடிவில் இருதயத்தில் தங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. சமணர்கள் உயிர் உடல் முழுவதும் பரவி இருக்கும் என்பார். மாயாவாதிகள் உயிர் போக்குவரவு இல்லாமல் முழுமையாக நிற்கும் என்பர். இவர்கள் அனைவரும் உண்மையை காணாதவர்கள். ஆனால் சைவ சித்தாந்த நோக்கில் உயிர் நுண்ணிய தத்துவங்களாலான நுண் உடலுக்குள் காரணமாகி பரவி இருக்கும் அசுத்தமாய்க்கும் சுத்தமாய்க்கும் அப்பாலும் பரவி இருக்கும் முத்தி நிலையில். ஆகையினாலே இது முதல்ல சொன்ன மாதிரி பஞ்ச கஞ்சுகத்துக்குள்ளே உயிர் வாழ்ந்து அறிவு வடிவமாக ஆனமலத்தினால மறைக்கப்பட்டத உடைய மறைப்பு உடையதாகி சார்ந்ததன் வண்ணமாக இருக்கின்றது உயிர். இது உயிரின் இலக்கணம். அதற்கு மேல வியாபக முறைன்னு சொல்றாரு. வியாபக முறைன்னு சொன்னா இப்ப வந்து ஒரு பெரியதுக்குள்ள ஒரு சிறியது இருப்பது, பெரியதுக்குள்ளே ஒரு பெரிய டப்பாவுக்குள்ள ஒரு சின்ன டப்பா, அந்த மாதிரி பெரிய டப்பாவுக்குள்ளே ஒரு சின்ன டப்பா. கடம்பர் கோவில் பெரியது, அதற்குள்ள பாலகுஜாம்பாள் கோவில் என்பது போல அதேதான் வருதுல. கடம்பர் கோவில் பெருசா, அதற்குள்ளே பாலகுஜாம்பாள் கோவில். இது வியாபகம், இது வியாப்பியம் சொல்லுது. அதை வந்து வர முடியல. வியாபகம் இது வியாப்பி, வியாபகத்துக்குள்ளே வியாப்பியம் அடங்கிவிடும். வியாபகத்துக்குள்ளே வியாப்பியம் அடங்கிவிடும். அதை சொல்றாரு, சிவக்கு சிவன் வியாபகம், சிவையாய சக்திக்கு சிவன் வியாபகம். சிவன் வியாபகம் சிவனுக்குள்ள சக்தி அடங்கியிருக்கு, இவ்வளவுதான். சிவனுக்குள்ள சக்தி அடங்கியிருக்குது. சிவனுக்கு சிவை வியாப்பியம், சிவனுக்கு சிவ வியாப்பியம் தான் சிவனுக்குள்ள சக்தி. உயிர்களுக்கு சிவை வியாபகம், உயிர்கள் வந்து சக்தியினுடைய ஆற்றலுக்குள்ளே அடங்கியிருக்குது. உயிர்கள் வந்து சக்தியினுடைய ஆற்றலுக்குள்ளே அடங்கியிருக்குது. சிவைக்கு உயிர்கள் வியாப்பியம், சிவைக்கு அயால பராசி சிவைனா உமாதேவி, உமாதேவியினுடைய வியாபகத்துக்குள்ளே உயிர்கள் வியாப்பியமாக அடங்கியிருக்கிறது. ஆன்மாக்கள் தமது மலத்தோடு கூடிய ஆன்ம சக்திக்கு வியாபகம், அயாலே ஆன்ம சக்தியாக இருக்கிற ஆன்ம சக்தின்னு ஒன்று இருக்குது. இப்போ சிற்சக்தின்னு சொல்கிறோம் அல்லவா, அதே போல ஆன்மசக்தி. ஆன்மசக்தி என்று சொன்னால் உயிரினுடைய ஆற்றல், உயிருக்குண்டான ஒரு ஆற்றலை அது ஆன்மசக்தின்னு சொல்றது. அந்த ஆன்மசக்திக்குள்ளே ஆன்மா வியாபியம், ஆன்மசக்திக்கு ஆன்மாக்கள் வியாபியம், உலகத்துக்கு ஆன்மசக்தி வியாபகம், ஆன்மசக்திக்கு உலகம் வியாப்பியம். ஆகவே இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறது, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது சிவம், சிவத்துக்குள்ளே எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது என்ற அந்த முறையை சொல்லுகிறார். அதற்கு மேலே உயிரின் ஒளியும் அந்த ஒளியை மறைத்து இருளே வடிவமாகி உள்ள ஆணவ மலமும் ஒன்றுக்கொன்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பரவி இருக்கும். இது எப்படின்னு கேட்டா, இப்ப உயிர் இருக்குது, உயிர் இருக்குதா, இந்த உயிரிலே அறிவு இருக்கிறது, அறிவில்லாததாகிய ஆணவ மலமும் இருக்கிறது. ஆணவ மலமும் இருக்குது, அறிவே பொருளாக இருக்கிற கடவுளும் இருக்கிறார். உயிரிலே, உயிரிலே கடவுளும் இருக்கிறாரு, ஆணவ மலமும் இருக்குது. இதுதான் ஒரு பெரிய ஆசை. இப்போ உயிருக்கு உயிராக இருக்கிறாருன்னு சொல்கிறோம்ல, அதே உயிரைத்தானே ஆணவ மலம் சேர்ந்து உயிர் கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம்ல, ரெண்டும் தானே சொல்கிறோம். எப்படி ரெண்டு இடத்துல இருக்கும், ஒளியும் இருளும் எப்படி ஒரு இடத்துல இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, இருக்குதுப்பாங்கிறார், அப்படித்தாப்பா இருக்குதுங்கிறார், அப்படித்தான் இருக்குது. கடவுள் உயிரில் தான் இருக்காரு, ஆணவமலமும் உயிரில் தான் இருக்கு. இது எப்படி இருக்கும்னு கேட்குறியா, சொல்றேன். உயிரின் ஒளியும் அந்த ஒளியை மறைத்து இருளே வடிவமாகி உள்ள ஆணவமலமும் ஒன்றுக்கு ஒன்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பரவி இருக்கும். உயிரிலே அறிவு செயல்கள் மலத்தால் தடைபடுவதால் அதன் வளர்ச்சி குறையும். உயிரின் அறிவு செயல்களை தடுக்கிற ஆணவமலம் வலிமையில் குறைந்தது அன்று. ஆராயுங்கால் உயிருக்கு ஆணவமலத்துக்கும் சமவியாத்தியே. எது போலனில் கண்ணொளியும் இருளும் சம வியாபகமாக இருப்பது போல. இந்த உயிருக்கும் ஆணவ மலத்துக்கும் ஒரே மாதிரி ஆற்றலா, ஒரே மாதிரி ஆற்றலா இருந்தாலும் அந்த ஆணவ மலத்தை போக்குகிற ஆற்றல் உயிருக்கு இல்லைங்கிறார். ஆணவ மலத்தை தானே போக்கி கொடுக்குற ஆற்றல் உயிருக்கு இல்லை. அது எது போலன்னா, கண்ணுல இப்ப என்ன இருக்குது, ஒளி இருக்குது. கண்ணுல அப்புறம் என்ன இருக்குது, இருளும் இருக்குது. கண்ணுல ஒளியும் இருக்குது, கண்ணுல இருளும் இருக்குது. இருளோடு கூடிய போது இருளா இருக்குது, ஒளியோடு கூடிய போது ஒளியா இருக்கு. இந்த லைட்டு நின்று போச்சுன்னு வச்சுக்க, நிக்க வேண்டாம் பாவம் இருக்கட்டும், நின்று போச்சுன்னு வச்சுக்க, என்ன தெரியும், மதியம் தெரியாது, சதாசிவமும் தெரியாது. இருளோடு கூடிய போது இருளாக இருக்கிறது, ஒளியோடு கூடிய போது ஒளியாக இருக்கிறது. அப்ப கண்ணுல என்ன இருக்குது, ஒளி இருக்குதா இருள் இருக்குதா, அப்படி சொல்லு, ரெண்டு இருக்கு. என்ன இருக்குது, ஒளியும் இருக்குது இருள். அதே போலத்தாப்பா உயிரில் ஆணவ மலமும் இருக்குது, கடவுளும் இருக்கிறான். அதே போலத்தான் உயிரில கடவுளும் இருக்கிறாரு. இந்த ஒளி மேலிட்ட காலத்து இருள் அடங்கி போகிறது, இருள் மேலிட்ட காலத்து ஒளி மறைந்திருக்கு. இங்கேதான் இருக்குது, இந்த மண்டபத்திலே ஒளி இருக்கிறது. இப்போ இந்த ஒளி மறைந்து விட்டால் இருள் வந்துடும், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வராது, உடனே வந்துடும். தூர போயிருந்துச்சுன்னா அப்புறம் நேரம் கழிச்சு வரும், இங்கே இருப்பதனால உடனே வந்துடும். அதே போலத்தான் உயிரிலே கடவுளும் இருக்கிறாரு, ஆணவமலமும் இருக்கு. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், குடிக்கவி ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க, எப்படி இருக்கிற பாட நல்லா கேளு, பாட கேளு. ஒளிக்கு இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், அதுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒன்று வேலில் ஒன்று ஒளிக்கும். எனினும் இருள் அடராது, உள் உயிர்க்கு உயிராய், உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும், அறிவு இருந்தாலும் அறிவு இருந்து அது என்ன பண்ணுதுன்னா மலத்துல குளிச்சுக்கிட்டு இருக்குதா. தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திரிமலத்தில் குளிக்கும் உயிர், திரிமலத்தில் மலத்துல குளிக்குது, திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன், அருள் கூடும்படி கொடி கட்டினேன் என்பது கொடிக்கவி. ஒளியும் இருளும் எப்படி இருக்குதுன்னா, இப்ப புரியுதுல்ல, கண்ணுல ஒளியும் இருக்குது, இருள் மேலிட்ட காலத்து கண்ணு இருளா இருக்குது, ஒளி மேலிட்ட காலத்து ஒளியாக இருக்குது. உலகத்தோடு சேர்ந்து இருக்கும் போது அஞ்ஞானத்தோடு இருக்குது, கடவுளோடு சேர்ந்து இருக்கும் போது மெஞ்ஞானத்தோடு இருக்குது. இவ்வளவுதான் விஷயமே, கண் போல ஆன்மா, கண் போல. அதனாலே இந்த ஒளியையும் இருளையும் கண்ணுல வச்சிருக்கிறான்ல கடவுள், கண்ணுல தானே கடவுள் தானே வச்சிருக்கிறான். அதே போலத்தான் உயிரிலே அவனும் இருக்கிறான், அந்த ஆணவ மலமும் இருக்கும். பக்குவம் வருங்காலத்திலே அவன் வெளிப்பட்டு விடுகிறான், இருள் அடங்கி போகுது, இருள் மறைந்து விடுகிறான். பக்குவம் வருகிற வரையில ஒளிஞ்சு விட்டுருப்பான் உள்ளேயே, உள்ளேயே பக்குவம் வர்ற வரையில், பக்குவ காலம் வருகிற வரையிலும், அது எவ்வளவு காலம் சொல்ல முடியாது, பக்குவ காலம் வருகிற வரையிலும் அவர் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், உள்ளே இருக்கிறார், ஒளிந்து கொண்டு இருக்கு. பக்குவம் வந்துருச்சுன்னா வெளிப்பட்டு தோன்றி விடுவார். இந்த பக்குவ காலம் வந்து விட்டா ஞானம் வந்துருக்கு, பக்குவம் வர்ற வழி என்ன இருக்கு, ஞானம் வர்ற வழி என்ன இருக்கு. அதனாலே இப்படி ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், அதை சொல்றார் அடுத்தாப்புல. அந்த ஒளியே வந்து கண்ணுல ஒளி இருக்குது, இருள் இருக்குதா, சரி இந்த கண்ணு பார்க்கும்படியா ஒளி யாரு தருகிறா, கண்ணுக்கும் ஒளியே வந்திருக்கிற, சிலது கண்ணுல ஒளி இல்லாமையும் போகுதுல்ல. அதே சமயத்துல இந்த நல்ல கண்ணா இருக்கும் போது ஒளிய கொடுத்து அவன் பார்க்க வைக்கிறான், சூரியனாகி ஒளிய கொடுத்து மற்ற ஒளிகளை கொடுத்து அவன் பார்க்க, கண்ணிலையும் ஒளிய கொடுத்து புறத்திலையும் ஒளிய கொடுத்து பொருளை பார்க்க வைக்கிறான். பெரிய உபகாரம் அப்பா, இது உபகாரம், இந்த உபகாரத்தை நினைச்சு பார்க்க, கண்ணிலையும் ஒளிய கொடுத்துருக்கிறான், வெளியிலையும் இந்த ரெண்டு ஒளி இருந்தா தான் பொருளை பார்க்கும், சூரியன் ஒளியும் இருந்து கண்ணிலையும் ஒளி இருந்தா தான், சூரியன் புறப்பட்டு கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரியாதுதான், சூரியன் புறப்பட்டான்னு வச்சுக்க தெரியணும் இல்ல, கண்ணு தெரியாதவனுக்கு ரெண்டு கண்ணு கூடனுக்கு எப்படி தெரியும், ரெண்டு பக்கம் இருந்து உபகாரம் பண்றான் கடவுள், அகத்திலையும் உபகாரம் பண்றான் புறத்திலையும் உபகாரம். சித்தியார்ல எங்குந்தான் நிறைந்து சிவன் நின்றான் ஆகில், எங்குந்தான் நிறைந்து சிவன், எல்லா இடங்கள்லயும் கடவுள் இருக்கான்னு சொல்லி ஏயா தெரியலே அப்படின்னு கேக்குறியா, சொல்றேன் சொல்றேன், எங்குந்தான் நிறைந்து சிவன் நின்றான், நம்ம உள்ளவனுக்குள்ள யாரு சொல்லுவா, எந்த ஆசிரியரும் சொல்ல மாட்டாரு, நம்ம உள்ள கேட்டு புத்தி வரலன்னா எந்த உள்ள கேட்டும் புத்தி வராது. எங்குந்தான் நிறைந்து சிவன் நின்றானாயில், எல்லாரும் காணவே வேண்டும் தான் என்னில், எல்லா இடத்துலயும் சிவன் இருக்கானா எல்லாரும் பார்க்கணும் இல்ல அப்படிங்கிறியா, இதை சொல்றேன், இங்குந்தான் அந்தகருக்கு இரவி இருளாகும், ரெண்டு கண்ணும் தெரியாது அந்தகன் இருக்கிறார், அந்த கண்ணா குருடன், சூரியன் இருளாக இருப்பான், சூரியன் ஒளியா இருளா,
ஒளி ஒளி,
ஆனா கண்ணு தெரியாது உனக்கு, இங்குந்தான் அந்தகருக்கு இரவி இருளாகும், ஈசன் அருள் கண்ணில்லாருக்கு ஒளியாயே இருளா என்பது சித்தியார். அதனாலே இப்படி கண்ணில ஒளிய கொடுத்து புறத்திலையும் ஒளிய கொடுத்து உலகத்தை பார்க்க வைக்கிறான், இது பேருபகாரம், இது பேருபகாரம். இந்த உபகாரம் ஒன்ன நினைச்சாலே போதும், கடவுளை கும்பிடுத்தே ஆகணாக, உபகாரம் பண்ணவன கும்பிடாம இருக்கலாமா, நன்றி மறந்த பாவம் வருமே என்று எண்ண முடியாத ஒரு, இப்படி உபகாரத்தை நினைந்தானால், உபகாரத்தை நினைந்தானால் அந்த உபகாரம் இத கடவுளத்திலே அன்பு செலுத்த புத்தி வரும். இப்ப தாய் தந்தை செய்த உபகாரத்தை நினைச்சு பார்த்தானா தாய் தந்தை திட்டுவானா, மறப்பானா, தயந்து செய்த உபகாரத்தை நினைக்கிறல்ல, அதனாலதான் பயந்துட்டான். தயந்து என்ன பாடுபட்டு பெற்றார்கள் வளர்த்தார்கள். இப்படிப்பட்ட உபகாரங்களை எல்லாம் கடவுள் செய்கிற உபகாரத்தை சொல்லிக்க, அதுதான் பெருசு. கடவுளை நினைக்கிறியா, அவன் செய்த உபகாரத்தை நினைச்சுப்பாரு, அப்ப நீ நினைக்க முடியாது. அது பெரிய புராணத்துல சிவனஞ்சி செட்டியாரை பத்தி சொல்லும் போது சேக்கலார் காட்டுறாரு, நுட்பமா, தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரர்க்கு அடிமை மெய்மையே செய்யும் விருப்புடன் அப்படிங்கிறார். நீ உன்ன நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நீ உண்மையா சிவனுக்கு அடிமை ஆயிடுவானார். உன்னுடைய சக்தி, உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஆற்றல் நினைச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆறு தந்தது, எவ்வளவு கொடுத்துருக்குற அளவோட தான் கொடுத்துருக்குற, அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அறிவோ ஆற்றலோ மற்ற எல்லாம் அளந்துதான் கொடுத்துருக்குறான், கொடுத்தவன் அவன். அத நினைச்சு பார்த்தா உடனே சங்கரனுக்கு அடிமை செய்யணுங்கிற புத்தி வந்து, இத நினைச்சு பார்த்தா தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரர்க்கு அடிமை மெய்மையே செய்யும் விருப்புடன் என்று பேசுவார். ஆகையினால இதுக்கு மேல பாசம் பக்குவ முதிர்ச்சியால் நீங்கும் அப்படிங்கிறாரு. நிறைய இனிமேல் ரொம்ப அற்புதமான செய்திகள் நிறைய வருகிறது. இதை தவறாம கேட்கவனும் கேட்பதனாலேயே ஞானம் உண்டாகும். புரிஞ்சுதோ புரியலோ, புரியாமையும் சில விஷயங்கள் இருக்கும், புரியாமையும் சில விஷயம், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயங்கள், அதனால் ஞான சரக்குகள், அதனால சிலது புரியாமல் இருக்கும். புரியலனாலும் பரவாயில்ல, புரியலனாலும் பரவாயில்ல, கேட்டதுக்கு ஞானம் வந்துடும். புரிஞ்சதுன்னு கொஞ்சம் ரெண்டு வாரத்துக்கு சேர்த்து கூட போடுவார், பாஸ் ஆகிடலாம். இங்க பிடிச்சு பாஸ் ஆகணும், எங்கேயும் பாஸ் ஆக முடியாது. இரவு பகல் பலகாலம் இயலிதமோ தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரகருணை பெருவாழ்வே பரசிவன துவஞான அரணருளர் புதல்வோரே அருணகிரி பெருமாளே அருணகிரி பெருமாளே. வான்முயில் வளாது வைகம் அலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரல் வாழ்க நான் மறை அரங்கடுவங்கரற்றவம் எள்ளி மெல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.